நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முழியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படிக்கும் சத்சங்கமாகவும் அதனுரிய கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகள் மூலம் மீண்டும் எங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை பற்றிய தகவல்களை அறிவதற்குரிய சத்சங்கமாக அமைகின்றது. அதே போல் இன்று ஒரு அன்பரிடமிருந்துதான் இரண்டு கேள்விகள் வந்திருந்தது. அவற்றுக்கு அடிப்படை கருத்துக்களை வைத்து மீண்டும் எங்களை நாங்கள் மீளாய்வு செய்வோம். அவருடைய கேள்வியாக இல்லை, அவர் ஒரு விடயத்தை மீண்டும் சொல்லுவீர்களா தன்னுடைய நிலையை மேலே கொண்டு வருவதற்கு என்று கேட்டிருக்கின்றார். எதை பற்றி பேசச் சொல்லி இருக்கின்றார் என்றால் ஆணவ மலத்தை பற்றியும் கண்ம மலத்தை பற்றியும் மீளாய்வு செய்வீர்களா ஒரு முறை என்பது அவருடைய கேள்வி. அதை தொடர்ந்து இந்த சத்சங்கத்தை பற்றிய ஒரு கேள்வியையும் போட்டிருக்கின்றார். சத்சங்கம் அடியார் கூட்டம், அதை பற்றி ஒரு விளக்கம் தரும்படி. ஆகவே இவற்றிற்கு இன்று விடை காண்போம். அது சைவ சித்தாந்தத்துக்குரிய கேள்வியும் பதிலுமாக எடுத்துக்கொள்வோம். பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் விடை காணுகின்றோம். அவர் ஆணவ மலம் கண்ம மலத்தை பற்றி ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதை நாங்கள் ஒரு முறை மீண்டும் பார்த்து விடுவோம் எல்லோருடைய மீளாய்வுக்காக. ஆணவ மலம் மலங்கள் மூன்று பதி பசு பாசத்தில் சைவ சித்தாந்தம் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது, பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். அதில் முதலாவதாக மூன்று வகை மலங்களாக ஆணவம் கண்மம் மாயை இருக்கின்றது. இன்று ஏதோ தெரியாது ஆணவத்தை பற்றியும் கண்மத்தை பற்றியும் ஒரு மீளாய்வு செய்வீர்களா என்றுதான் அவர் கேட்டிருக்கின்றார். அது ரெண்டை பற்றியும் பார்த்து விடுவோம். ஆகவே இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று இந்த மூன்று வகை மாயைகள் மலங்கள் இருக்கின்றன. இந்த ஆணவ மலம் என்று சொல்வது அறியாமை. அறியாமையை நாங்கள் இருளென்றும் சொல்கின்றோம். ஆகவே இந்த ஆணவ மலத்தில் நாங்கள் அனாதியில் கட்டுண்டிருக்கின்றோம், அறியாமையில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அறிவு திறனுள்ள ஆன்மாக்கள் என்று படித்திருக்கின்றோம். அதே நேரம் ஆணவ மலத்தை பற்றி பிரத்யோகமாக பார்த்தால் அது இரண்டு சக்திகளை உடைய மலம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு சக்தியை ஆவாரக சக்தி என்று சொல்லுகின்றோம், மற்றதை அனோனியா சக்தி என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த அதோ நியமிகா சக்தியும் ஆவாரக சக்தியும் எப்படி எங்கு தொழிற்படுகின்றது என்று பார்த்தோமாக இருந்தால் சைவ சித்தாந்தம் சொன்னதன்படி கேவல நிலையில் ஆன்மீக ஆன்ம அறிவை முழுமையாக மறைக்கின்றது இந்த ஆணவம். அந்த நிலையில் அந்த சக்தியை ஆவாரக சக்தி என்று பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். அதே நிலையில் சகல நிலையில் நாங்கள் இருக்கும்போது ஆன்ம அறிவை கீழ்நோக்கி செலுத்தி விபரீத அறிவை உண்டு பண்ணும் ஆணவ சக்திக்கு, அதாவது எங்களுடைய நிலையை குழப்பும் ஆணவ சக்திக்கு பெயர் அதோனியாமிகா சக்தி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல இந்த சைவ சித்தாந்த பதி பசு பாசத்தில் எல்லாவற்றிற்கும் ரெண்டு நிலைகள் இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். பதி பசு பாசத்திற்கு அந்த முறையில் ஆணவத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அதற்கு சொரூப லக்கணமும் இருக்கின்றது, தடத்த லக்கணமும் இருக்கின்றது. சொரூப லக்கணம் என்றால் சிறப்பு இயல்பு என்று பார்த்திருக்கின்றோம், தடத்த லக்கணம் என்றால் பொது இயல்பு என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த சிறப்பு இயல்பு ஆணவத்துக்குரியது என்னவென்றால், அது ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைக்கின்றது. ஆன்மாவை மறைக்கின்றது என்று சொல்வதை விட ஆன்மாவின் அறிவு திறனை முழுமையாக மறைப்பதுதான் அந்த ஆணவத்தின் சிறப்பியல்பு. அதே நேரம் ஆணவத்தின் தடத்த இலக்கணமாகிய பொது இயல்பு என்னவென்று பார்த்தால், ஆன்ம அறிவை விபரீத விடயங்களில் செலுத்துகின்றது. அதான் நாங்கள் சகல வர்க்கத்திலிருந்து எல்லாவற்றுக்குள்ளும் அகப்படுகின்றோம், ஒன்றை இன்னொன்றாக அறிவது. அதுதான் எங்களை கன்ஃபியூஸ்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த நிலைக்கு விடும் ஆணவத்தை தான் நாங்கள் தடத்த இலக்கணம், அதாவது ஆணவத்தின் பொது இயல்பு என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். இன்னொரு விடயமும் ஆணவத்தை பற்றி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன என்று பார்த்தோம் என்றால், ஆணவம் என்பது ஆன்மாவுக்குரிய ஒரு குணமா அல்லது குற்றமா என்று சைவ சித்தாந்தத்தில் அந்த அடிப்படையையும் சொல்லித் தருகின்றார்கள். அதற்குரிய பதில், ஆணவம் என்பது குணம் அல்ல, ஆன்மாவின் குற்றமாக சொல்லப்படுகின்றது. இனி அதைவிட ஆணவத்தில் இன்னும் இறுதியாக ஒரு விடயத்தை பார்த்து விடுவோம். பிற பொருளை காட்டாமல் தன்னை மாட்டும் காட்டும் சிறப்புத்தான் இந்த ஆணவத்திற்கு உண்டு. அதான் ஆணவ மறைப்பென்று சொல்வது. அதை நாங்கள் இருள் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த விளக்கமும் தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரம் இல்லை, புற பொருளை காட்டாமல் தன்னையும் காட்டுவது ஆணவம் அல்ல, அது இருள் என்றும், ஆணவம் அதைவிட கொடியது என்று அந்த உதாரணத்தின் மூலம் பேராசிரியர் கொடுக்கின்றார். அதாவது பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதது தான் ஆணவம். ஆகவேதான் இந்த ஆணவத்தை கொடிய இருள் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இருள் என்றாலும் பருவாயில்லை, அந்த இருளில் அந்த இருள் புற பொருளை காட்டாமல் தன்னுடைய இருளை எங்களுக்கு காட்டுகின்றது, அது இருள் என்று எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் ஆணவ மலத்தின் கொடுமை என்னவென்றால், அது தன்னையும் காட்டாது அந்த பொருளையும் காட்டாது, அது முழுக்க முழுக்க இருளில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதுதான் அந்த சைவ சித்தாந்தத்தில் ஆணவத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. ஆகவே இவற்றை நாங்கள் ஆணவத்தை பற்றி அறியும் போது சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். இதை இன்று இந்த அன்பருக்காக ஒரு மீள் ஆய்வு செய்கின்றோம். ஆணவ மலம் என்றால் என்ன, அதன் தன்மைகள் என்ன, அதன் பொருள்கள் என்ன, அதன் சொரூப இலக்கணம் தடுத்த இலக்கணம் என்ன, அது எவ்வளவு கொடியது என்பதை பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக கண்ம மலத்தை பற்றியும் விளக்கம் கேட்டிருந்தார். அது ஆணவ மலத்தை விட சிறிது கூட பார்க்க வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் அதன் பிரகாரம்தான் நாங்கள் இந்த உடல்களை எடுத்து அந்த உடல்களில் இருந்து எங்களுடைய கண்ம வினைகளை அனுபவிக்கின்றோம். அதை ஒரு மீளாய்வு செய்வோம் என்று பார்த்தோமென்றால், கண்மம் என்றது இந்த பொருள் என்னென்று பார்த்து விடுவோம். கண்மம் என்றது இந்த பொருள் சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகள் தான் கண்மமாக வருகின்றது. அதாவது நல்வினை தீவினைகளால் தான் எங்களுடைய கண்ம நிலை அது கொள்ளப்படுகின்றது கண்மமாக. அதைவிட நல்வினைக்கு நல்வினை செய்வதால் தான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கின்றது என்று தெரியும், தீவினை செய்வதால் தான் பாவம் கிடைக்கின்றது என்று தெரியும். அதைவிட இந்த புண்ணியத்தால் எங்களுக்கு கிடைக்கின்றது தான் இன்பம் என்றும் தெரியும், பாவத்தால் கிடைப்பது தான் எங்களுக்கு துன்பம் என்றும் தெரியும். ஆகவே இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைப்பதற்குரிய காரணம் எங்களுடைய கர்மாக்கள், கண்ம வினைகள், அவைதான் காரணம். இப்போது கண்மத்திற்கு வந்தோம் என்றாலும் இங்கு இரண்டு வகையாக இந்த கண்மங்கள் செயல்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஒன்று காரண கண்மம், மற்றது காரிய கண்மம். காரண கண்மம் என்றதை என்னவென்று படித்திருக்கின்றோம் என்றால், கேவல நிலையில் நாங்கள் இருக்கும் போது முதலாவதாக கிடைக்கும் கண்மமாகியது காரண கண்மம். அதற்கு ஒரு சிறப்பு பெயரும் பார்த்திருக்கின்றோம், மூல கண்மம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அதேபோல் நாங்கள் காரண கண்மத்திற்கு மூல கண்மம் என்ற பெயர் இருக்கின்றதையும் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அது முக்கியமான விடயம். அதைவிட காரிய கண்மம் என்று பார்த்தது என்னவென்றால், காரண கண்மத்தால் விளைந்ததுதான் காரிய கண்மம். இந்த காரிய கண்மத்தைத்தான் நாங்கள் இருவகையாக பிரித்து பார்க்கின்றோம். ஒன்று நல்வினை, மற்றது தீவினை. இந்த நல்வினை என்றால் என்ன என்று எடுத்து பார்த்தோம் என்றால், எந்த உயிர் மற்ற உயிருக்கு முக்கரணங்களால் செய்த நன்மைகள் நல்வினையாகவும், இந்த முக்கரணங்கள் என்ற சொல்லு சைவ சித்தாந்தத்தில் மிகவும் வலியுறுத்தப்படுகின்றது. தனியே ஒரு கரணத்தால் செய்தது என்று நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. உலகியலில் நாங்கள் ஒரு கரணத்தைத்தான் பார்த்து பேசுகின்றோம். முக்கரணம் என்ற சொல்லை எப்போதும் நல்லவற்றிற்கும் கெட்டவற்றிற்கும் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயம் ஒன்று. ஏனென்றால் நாங்கள் எங்களை திருத்துவதற்கு கூட முக்கரணங்களிலும் திருத்தினால்தான் நாங்கள் முழுமையாக திருந்தியவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நல்வினைக்குரிய விளக்கம் என்னென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால், நாங்கள் மற்ற உயிருக்கு செய்யும் மூன்று கரணங்களாலும் செய்யும் நன்மைகளை நல்வினை என்று சொல்கின்றோம். ஆகவே ஒரு கரணத்தால் மாத்திரம் செய்துவிட்டோம் என்று நல்வினை செய்துவிட்டோம் என்று இல்லாது, அந்த நல்வினையை மூன்று கரணங்களாலும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது 100% பூரணத்துவம் அடைந்த நல்வினை. அதே போல தீவினை என்றால் என்ன சொல்கின்றது இந்த சைவ சித்தாந்தம் என்றால், நாங்கள் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீமைகள் அதுவும் மூன்று கரணங்களால் செய்த தீமைகளும் அந்த தீவினைக்குள் அடங்கும், செய்ய வேண்டும் என்பதல்ல. சில நேரம் நாங்கள் வாயால் மாத்திரம் ஒன்றை சொல்லிவிட்டுட்டு ஒன்றும் சொல்லாமல் மற்ற ஆன்மாக்களை துன்புறுத்தாது மனதினாலும் உடலாலும் அதை நினைத்தோமாக இருந்தால் அதுவும் தீவினைதான். ஆகவே இந்த முக்கரணங்கள் என்பது சைவ சித்தாந்தத்தில் மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்றது. அதை இங்கு வினைகள் இடையில் வைத்து கண்மத்தில் வைத்து பார்க்கின்றோம். அதற்கு பிறகாக இந்த கண்மத்தில் மூவகை என்று படித்திருக்கின்றோம். அதை எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்ட சொல்லுதல் தான். அதை நாங்கள் ஆகாமியம், சஞ்சிதம், பிராப்தம் என்று பார்க்கின்றோம். சஞ்சிதம் என்றால் முழுவினை, பிராப்தம் என்றால் நாங்கள் இந்த உடலில் எடுத்த வினை, ஆகாமியம் என்றால் நாங்கள் இந்த உடலில் இருக்கும் போது செய்த வினை என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வினைகள் முழுக்க நாங்கள் செய்த வினைகள் முழுக்க புத்தி தத்துவத்தில் வைப்பு சக்தியாக வைக்கப்பட்டிருக்கின்றது, வைப்பகமாக என்று பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய உடலை நாங்கள் உயிர் விட்டு போகும்போது மற்ற உடலை எடுக்கும்போது இந்த வைப்பு சக்தி சூட்சுமமாக புத்தி தத்துவத்தில் ஆன்மாவுடன் இணைந்து சென்று அது அந்த புத்தி தத்துவத்தில் இருந்து இறைவனால் மீண்டும் அந்த புத்தி தத்துவத்தில் இருந்து எங்களுக்கு அடுத்த உடலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வினைகளை இறைவன் கொடுத்து அடுத்த பிறப்பையும் கொடுத்து எங்களுக்கு அனுப்புகின்றார். இவற்றையெல்லாம் நாங்கள் ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கின்றோம், மீண்டும் பார்க்கின்றோம் என்றால், எங்களுக்கு எங்களுடைய உடலில், எங்களுடைய ஆன்மாவில், எங்களுடைய சூட்சுமத்தில், எங்களுடைய தூலத்தில் என்ன நடக்கின்றதென்று அக்கு வேறு ஆணி வேறாக தெரிந்தால்தான் நாங்கள் எங்களுடைய சாதனையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் என்று நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதையும் அங்கிருந்து நான் நேரடியாக படிக்கவில்லை, வித்யா குரு மூலமாக படிக்கின்றேன், புத்தகத்திலிருந்து சில விடயங்களை அறிகின்றேன். ஆகவே இவையெல்லாம் அருளாளர்களால் கொடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் பார்க்கின்றோம் என்பது இங்கு உண்மையான விடயம். இனி இந்த ஆகாமிய வினை என்றால் வினைப்பயனை நாங்கள் நுகர்வோம். நுகரும் போது விளைந்த விளைவு, அதாவது நாங்கள் எங்களுடைய உடலில் இந்த வாழ்க்கையை நடத்தும் போது எடுத்த வினை என்று பார்க்கின்றோம். அதேபோல் இந்த சஞ்சித வினையை பார்க்கும் போது அது எங்களுடைய மொத்த வினையாக பார்க்கின்றோம். புத்தி தத்துவத்தில் அது இருக்கின்றது என்று அறிகின்றோம். அதேமாரி பிராப்த வினையை பார்க்கும் போது இந்த உடலில் நாங்கள் கொண்டு வந்த வினையாக பார்க்கின்றோம். இதற்கு பிறகு இந்த உயிருக்கு இந்த வினைப்பயனை யார் ஊட்டுகின்றார்கள், அதுவும் முக்கியமாக பேசப்படுகின்ற சைவ சித்தாந்தத்தில். சிலர் நினைக்கலாம் இந்த வினைப்பயன் தானாகவே எங்களுக்கு வருகின்றதென்று. நிச்சயமாக இல்லை. அதை எங்களுக்கு ஊட்டுபவர் இறைவன். அவர்தான் ஒவ்வொரு உடலை கொடுக்கும் போது அதற்குரிய வினைப்பயன்களை எங்களுடன் சேர்ந்து அனுப்புகின்றார். இந்த வினைகளுக்கு இன்னொரு நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படிக்கும் போது இந்த வினைப்பயன்களை மூன்று வகை என்று படிக்கின்றார்கள். அது உங்களுக்கு பரிச்சயமான சொல்லுகள் அல்ல. இருப்பினும் அதை படித்திருக்கின்றோம் ஒருமுறை, அதை மீண்டும் இங்கு ஒரு முறை கூறிவிடுகின்றேன். இந்த வினைப்பயன்கள் மூன்று வகைகளாக இருக்கின்றது. மூன்று வகை என்று சொல்கின்றார்கள். ஊட்டப்படும் வினைகள் மூன்று வகைகள் என்று சொல்கின்றார்கள். அந்த உடலுக்கு அந்த வகைகள் என்ன? ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது ஆதி பௌதீகம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது ஆதி ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சொற்களை ஒரு முறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். சத்சங்கத்தில் விளக்கமும் கொடுத்திருக்கின்றேன். இதை இன்று மீட்டு பார்ப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அதுவும் உங்களுடைய விளக்கத்திற்கு தேவையான விடயங்கள். இந்த மூன்று வகையாக இந்த வினைகளை ஊட்டும் முறை, அதை ஆதி தெய்வீகம் என்று சொல்வது என்னவென்றால் தெய்வத்தால் தரப்படும் வினைப்பயன். அதைத்தான் இறைவன் எங்களுக்கு ஊட்டுகின்றார். அது ஆதி தெய்வீகம். ஆதி பௌதீகம் என்று சொல்வது எங்களுடைய இயற்கை, அதாவது பஞ்சபூதங்களால் வரும் வினைப்பயன். அதான் சொல்லுவோம் நாங்கள், இயற்கைக்கு நாங்கள் எதிராக போகக்கூடாது. இயற்கைக்கு நாங்கள் எந்த விடயங்களை எதிராக செய்தாலும் அதுவும் எங்களுக்கு வினைப்பயனாக வரும் என்பது இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விளக்கம். இயற்கையை நாங்கள் எதிர்க்கக்கூடாது, அதனால்தான் இயற்கையின் சீற்றம் ஏற்படுகின்றது என்றும் படித்திருக்கின்றோம். கடைசியாக இருப்பது ஆதி ஆன்மீகம் என்று சொல்வது, அதுதான் நாங்கள் உயிர்களாக இருந்து எடுக்கும், எங்களுக்கு நாங்களாகவே எடுத்து கொள்ளும் வினைகள். அதை ஊட்டுவது எங்களுக்கு இறைவன் என்பதை மறந்து விடாதீர்கள். எடுப்பவர்கள் தான் நாங்கள். அதை எங்களுக்கு அந்த பிறப்பில் ஊட்டுவது இறைவன். அதுவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆன்மாவுக்கு நாங்கள் இப்போது பார்த்தோம் என்றால் இந்த கண்ம வினைகளை ஏன் நாங்கள் ஆன்மா எடுக்கின்றது, அதை எடுத்ததை என்ன விதத்தில் இறைவன் ஊட்டும் போது ஏன் அவர் எங்களுக்கு ஊட்டுகின்றார் என்று பார்த்தால், நாங்கள் எங்களுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்கு இந்த வினைகளை ஆற்றி வினைகளிலிருந்து விடுபடும்போது எங்களுக்கு அறிவு விளக்கம் கிடைக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை மிகவும் அற்புதமாக சொல்கின்றது. அதை பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஸோ மற்றது இந்த வினையில் வினை கொள்கைகள் என்று இருக்கின்றது. அதையும் சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்தில் சொல்கின்றது. அது என்னவென்றால் ஒருவர் செய்த வினையை மற்றவர் நுகர்வதுண்டா அல்லது எடுப்பதுண்டா என்பது ஒரு கேள்வி. அதற்குரிய பதில் இல்லை. ஒருவர் செய்த வினையை மற்றவர்கள் எடுக்க முடியாது. நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சில வேளை பேசுவோம் எங்களுடைய பாட்டன் செய்த வினையால் நாங்கள் இப்போது துன்பப்படுகின்றோம் என்று. அதெல்லாம் ஒரு பேச்சு வழக்குத்தான், அது உண்மை அல்ல. அவரவர் செய்த வினை அவரவரே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்த வினை கொள்கை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அந்த வினை கொள்கை அந்தந்த ஆன்மாக்கள் எடுத்தது அந்தந்த ஆன்மாக்களே அனுபவிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். மற்றது வினைகள் விளைவதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். அதுதான் இந்த முக்கரணங்கள். மீண்டும் இறுதியாக அதை பார்க்கின்றோம். இந்த முக்கரணங்களால் தான் நாங்கள் வினை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நல்வினையின் தீவினையும் அழியுமா என்றால் அழிய மாட்டாது. ஏன் நல்வினை அழியுமா என்று கேட்பது என்னென்று அது சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள் என்றால் வினை அழியும், அது உண்மைதான். ஆனால் நல்வினையால் தீவினையும் தீவினையால் நல்வினையும் அழியுமா என்று சொன்னால் அது அழியாது. அதாவது பிளஸ் மைனஸ் என்று நீங்கள் கணிதத்தில் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு கணக்க பிளஸுகள் இருந்து, அதாவது நல்வினைகள் இருந்து கொஞ்சம் தீவினை இருந்தால் அந்த தீவினையை நல்வினையால் அழித்துவிட்டு நான் முழுவதுமாக நல்வினையில் இருக்கலாமா என்பதுதான் அந்த நல்வினை தீவினை அழியுமா என்பதுடைய சொல்லுக்குரிய விளக்கம். அதாவது நல்வினையால் தீவினையை அழிக்க முடியாது, அதே நேரம் உங்களுடைய தீவினையால் நல்வினையையும் அழிக்க முடியாது. அதாவது நீங்கள் மொத்த கணக்கு போட முடியாது உங்களுக்குள். ஆகவே நல்வினை செய்தால் அதை அனுபவிக்க வேண்டும் நல்வினை மூலமாக, தீவினை செய்தால் அதை நீங்கள் தீவினை மூலமாக அனுபவிக்க வேண்டும். ரெண்டையும் அனுபவிப்பீர்கள், ஆனால் ஒட்டுமொத்த கணக்கு போட முடியாது என்பது சைவ சித்தாந்த வரையறை. அதை இறைவனால் தான் உங்களுக்கு ரெண்டையும் ஊட்டப்படுமே தவிர நீங்கள் அதை சமன் செய்ய முடியாது என்பது முக்கியமாக இந்த கண்ம வினைகளில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. மற்றது இன்னொரு விடயமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சூட்சுமமாக ஒரு தீவினையை எடுத்தீர்கள் என்றால் அதை பிராய சித்தம் என்று சொல்லுவோம். அதை வேதாந்தத்தில் தான் கூடுதலாக பார்ப்போம். நாங்கள் ஒரு வினையை செய்துவிட்டு அதுக்கு ஒரு பிராய சித்தம் செய்ய சொல்வார்கள். அது செய்தோம் என்றால் அந்த வினைகள் அகன்றுவிடும் என்று உண்மையாக இல்லை. சைவ சித்தாந்தம் அதை ஆதரிக்கவில்லை. பிராய சித்தத்தால் உங்களுடைய வினைகளை எடுக்கலாம் என்றால் நினைத்து பாருங்கள். பணக்காரர்கள் எல்லோரும் எல்லா கெடுதல்களையும் செய்து போட்டு பிராய சித்தமாக பணத்தை கொண்டே உண்டியலில் கொட்டிவிட்டு எனக்கு வினைகளை கழியுங்கள் என்று உலக வழக்கில் செய்வதெல்லாம் ஒரு போலித்தனமானது என்பது சைவ சித்தாந்த பேராசிரியர் ஏதோ ஒரு இடத்தில் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றார். ஆகவே அதெல்லாம் சைவ சித்தாந்த கொள்கையின்படி வேலை செய்யாது. இதை நாங்கள் வினை கொள்கையில் பார்க்க வேண்டும். பிராய சித்தம் செய்கிறது என்பது அது வேறு முறைகளில் அது பொருந்துகின்றதே தவிர வினை ஒழிப்புக்காக இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இந்த வினைகளில் நாங்கள் வந்து இந்த இரு நிலைகளையும் பார்த்தோம் என்றால் பதிபசு பாசத்தில் இருக்கும் நிலைகளாகிய சொரூப நிலை, தடத்த நிலையை பார்த்தால் கண்மத்தில் இருக்கும் சொரூப நிலை என்னவென்றால் விருப்பு வெறுப்பு என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றது. அது சொரூப நிலை. தடத்த நிலை என்னென்று பார்த்தீர்கள் என்றால் புண்ணியம் பாவம் என்று சொல்கின்றது கண்மத்தில். ஆகவே கண்ம மலத்தில் சொரூப நிலையாக உங்களுக்கு விருப்பு வெறுப்பு என்ற நிலைகளும், தடத்த நிலையில் புண்ணிய பாவம் என்ற நிலைகளும் இருக்கின்றது. அதைவிட நாங்கள் உயர்நிலை ஆன்மீகத்தை சைவ சித்தாந்தத்தை படிக்கும் போது இதை படித்திருக்கின்றோம். அதையும் இங்கு நினைவு கூறுகின்றேன். அதாவது கண்மம் எந்த தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றது. பற்றுக்கோடு என்று சொன்னால் அது ஆதியாக எங்கு இணைக்கப்படுகின்றது என்பதுதான் அதற்குரிய பதில் புத்தி தத்துவம். அதாவது கண்ம மலம் எதை பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால் புத்தி தத்துவத்தை. ஏனென்றால் புத்தி தத்துவத்தில் தான் எங்களுடைய கர்ம வினைகள் முழுக்க ஸ்டோரேஜ் என்று சொல்லுவோம், வைப்பிடமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. லைப்ரரி ஆங்கிலத்தில் ஸ்டோரேஜ். ஆகவே அங்குதான் புத்தி தத்துவத்தில் தான் ஒவ்வொரு ஆன்மாவுடைய வைப்பு சக்தியும் இருக்கின்றது. கண்ம மலத்தின் வைப்பு சக்தி, அதாவது வைப்பகம் என்று பேராசிரியர் அருமையாக கூறுவார். அதே நிலையில் இந்த இறுதியில் இந்த ஊழிக்காலம் இந்த ஒடுக்க நிலைகளை கொண்டு வரும் போது கண்மத்திலிருந்து தப்பலாமா என்றால் இல்லை. அது ஒடுக்க காலம் வரும்போது அது மாயையில் ஒடுக்கப்படுகின்றது. கண்மங்கள், அந்த ஆன்மாவுக்குரிய கண்மங்கள், அது மூன்றும் அந்த மாயையிலிருந்து எடுக்கப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட வினைகளை, வினை கொள்கைகளை, வினைகளுக்குரிய விடயங்களை இன்று இந்த அன்பர் கேட்ட கேள்வி மூலமாக நாங்கள் அவற்றை மீளாய்வு செய்ய கிடைத்தது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இன்று பதில் கண்டோம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். அதற்கு நன்றி சொல்வோம். அதைத் தொடர்ந்து இறுதியாக அவர் இன்னொரு கேள்வியை போட்டிருந்தார். அது வினைகளுடன் சம்பந்தப்பட்டதல்ல. இந்த சத்சங்கத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்து தான் தெரிவித்திருந்தார். அதாவது ஐயா, நான் முன்றும் பலர் சொன்ன கருத்து தான், அவர் அதையும் போட்டிருந்தார் என்று. தான் சத்சங்கங்களில் நேரடியாக இருந்திருக்கின்றேன், ஒரு தடவை இரு தடவை தான். மற்றும்படி கூடுதலாக ஜூமில் தான் கேட்பேன். அப்படி இல்லை என்றால் கூடுதலாக வந்த ஒளிநாடாவை தான் கேட்பேன். ஆனால் அதற்குரிய வித்தியாசங்களை நான் இப்போது உணர்கின்றேன். எவ்வளவு வித்தியாசங்கள் அதில் இருக்கின்றது என்று. ஏனென்றால் அருமையாக ஒருக்கா ரெண்டு தரம் தான் நான் சத்சங்கத்தில் வந்திருந்திருக்கின்றேன். ஆகவே இருக்கும் போதும் வெளியிலிருந்து கேட்கும் போதும் அதற்கு வித்தியாசங்கள் உண்டு. அதற்கு நீங்கள் பதில் தந்திருக்கின்றீர்கள் பழைய சத்சங்கங்களில். அதற்குரிய காரணம் எங்களுடைய நிலை, நாங்கள் இருக்கும் சுற்றாடல் மிகவும் முக்கியம். அதை உள்வாங்கும் திறனுக்கென்று நான் அதை மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் நம்புகின்றேன். இப்போது அதற்கு நன்றி சொல்கின்றாராம். அதுதான் உண்மை. சத்சங்கத்தில் இருப்பது ஏன் சாலச் சிறந்தது? அந்த அடியார்கள் கூட்டத்தில், அந்த சாதகர்கள் கூட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது அந்த நிலை ஒரு சாத்வீகம், அதாவது எங்களுடைய சாந்த குணம் இருக்கும் நிலையாக இருக்கின்றது. அதான் மிகவும் முக்கியம். அதைவிட அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கும் ஆன்மீக அதிர்வுகளுக்குள் எந்த தீய விடயங்களும் பூராது. ஆகவே முக்கரணங்களால் கூட அந்த நிலையில் நன்றாக இருக்கலாம். நாங்கள் எங்களை ஒழுங்குபடுத்தி இருப்போமாக இருந்தால் அந்த சத்சங்கத்தில். ஆகவே அந்த அன்பர் அதை கருத்து பதிவாக இறுதியில் போட்டிருக்கின்றார், கேள்வியாக இல்லை. அதுக்கும் அவருக்கு நன்றி சொல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
மலமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் பற்றிய சத்சங்கமாகவும் கேள்வி பதில்களுக்குரிய விளக்கமாகவும் இருந்தது. அதில் முக்கியமாக இன்றைய சத்சங்கத்தில் சிறு தலைப்புகளில் உள்வாங்கிய விடயத்தை மீண்டும் முறக்கால் அதை தெரியப்படுத்தி அதில் சரிபிழைகள் இருந்தால் திருத்திக் கொண்டு மீண்டும் இன்றைய உரையாடலை கேட்டு மீண்டும் தெளிவுபடலாம் என நினைக்கின்றேன். ஆணவ மனத்தை பற்றிய மீளாய்வு, ஆணவ மனத்தில் குறிப்பாக பதிபதி பாசம் பற்றிய உடக்கத்துடன் ஆணவம் கண்மம் பற்றிய கருத்துக்கள், ஆணவ மனம் என்பது அறியாமை பற்றியது என்றும் ஆணவ மனம் ரெண்டு சக்திகளை உடையதென்ற கருத்துக்கள் தெளிவாக இருந்தது. அத்தில் ரெண்டு சக்திகளில் ஆவார சக்தியை பற்றியும் அது எந்த நிலையில் தொழிற்படுகிறது என்ற விளக்கமும், அத்துடன் ஆணவரத்தின் சிறப்பியல்புகள், ஆணவரத்தின் புது இயல்புகள் பற்றிய விளக்கமும், அத்தோடு ஆன்மாவின் அறிவை விபரீத இலக்கிக் கொண்டு செல்லக்கூடியது பற்றிய விளக்கம், ஆணவரம் கொடிய இருது என்பதற்குரிய சில விளக்கங்கள் தரப்பட்டது. இதிலிருந்து ஆணவரத்தை பற்றி சில கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக கர்மமரம் பற்றியும், கர்மமரம் என்பது உயிரால் செய்த நன்வினை தீவினை இரண்டும் தான் கர்மமரம் என்ற தெளிவு கூறப்பட்டது. அதிலும் காரண கர்மம் பற்றியும், மூல கர்மம் சிறப்பு பெயர் மற்றது காரிய நன்மம் பற்றிய விளக்கமும், கர்மத்தால் விளைந்ததுதான் காரிய கர்மம் என்றும், நன்மை என்றது மூன்று காரணங்களால் செய்யும் நன்மை என்றும், மூன்று கர்மங்களும் செய்யும் தீமைகள் தான் தீவினை எனப்படும் எனவும், அடுத்து கர்ம மரத்தினுடைய மூன்று வகைகள் பற்றியும் கூறப்பட்டது. அதாவது சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை, இவை வெப்பு சக்தியாக பயன்படுத்தப்படுகின்ற விளக்கமும், ஆகாமியுடன் இந்த உடலுக்குள் இடப்பயனை கொடுப்பவர்களுக்கு பெரும்பொருளான் என்பது பற்றிய விளக்கமும், அடுத்து அதோடு ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் பற்றிய விளக்கங்களும், இறுதியாக சத்சங்கத்தை பற்றிய சிறு விளக்கமும் பெறப்பட்டது. எனவே சத்சங்கம் என்பது நல்லோர் நட்புறவு அடியார்கள். நாங்கள் உங்களது சத்சங்களை கேட்டு அந்த சத்சங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி எங்களுடைய சாதனைகளை கூட்டுவதற்கு நாங்கள் இந்த சத்சங்கத்தை பயன்படுத்துவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவணையா. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. என்று ஒரு கேள்வி விளக்கமான பதில் கொடுத்திருந்தேன். அவ்வளவையும் நீங்கள் சுருங்க சொல்வதென்றால் அவ்வளவையும் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தீர்கள். இருப்பினும் மிகவும் இலகுவாக அதில் சில சில முக்கியமான விடயங்களை எடுத்து சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபா ஜனமோ,
ஓம் சிவாய,
ஓம் சிவாய நம. நன்றி காத்தி சார், அதை மிகவும் அருமையாக வளமை போல் இன்னொரு படி நிலையை உயர்த்தி அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் அருமை. அதே நேரம் சொன்ன சொல்லில் ஒரு சிறு விடயத்தை பூத்தி இருக்கின்றீர்கள். அது மிகவும் அற்புதம். நான் அதை சொல்லும்போது இருந்த மனநிலையில் அந்த வினைப்பயன்களை பிராயச்சித்தம் மூலமாக கழிப்பதற்கு பணங்களை கொன்று இறைப்பதோ அல்லது மற்றவையோ அது முழுமையாக வேலை செய்யாது என்று சொல்லியிருந்தேன். அது சொற்புளை இருந்ததை நீங்கள் சொல்லும்போது அவதானித்தேன். அது வேலை செய்யாது என்பது அல்ல, முழுமையாக வேலை செய்யாது என்பதுதான் மிகவும் உண்மையான சொல்லு. அதை கார்த்திகேயன் ஐயா அதை சொல்லி இருக்கின்றார் மீண்டும். அது சிறிய அளவில் அது சில நல்வினைகளாக அது செயல்படலாம், ஆனால் வினைகளை ஒழிப்பதற்கு அது மார்க்கம் அல்ல என்பதை மிகவும் அழுத்தமாக அதை சொல்லி இருக்கின்றார். அதுவும் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அந்த திருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லாம் ஒரு நல்ல விடயத்திற்காகத்தான் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, பாபாஜி பரம்பொருள் இதிலிருந்து நடத்துகின்றார்கள் என்பதற்கும் அதுதான் உண்மை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ சிவாய நமா.